بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر له ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في محكم التنزيل، بسم الله الرحمن الرحيم، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال سيد البشر بحديث الخبر صلى الله عليه وسلم، فإن أصدق الحديث كتاب الله، خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்து உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உலகத்தினுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகத்திலே உண்டான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்துங்கிற ஒரு நேரான வழியை வழங்கியதை போன்று அவனது திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த, கற்றுத்தந்த வாழ்க்கை வழிமுறைகள், நெறிமுறைகள், சட்டதிட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக இந்த உலகத்திலே கடைபிடிக்கக்கூடிய முழுமை பெற்ற முஸ்லீமாக இந்த உலகத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்து, உண்மை முஸ்லீமாக இந்த உலகத்தை விட்டும் பிரியச் செய்து, நாளைக்கு ஆகரத்தில் மறுமையில் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன் கூட்டத்தில் நம்மை ஒருவராக அல்லாஹ் எழுப்பச் செய்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக இந்த குத்துபாவினுடைய உரையை இன்ஷா அல்லாஹ் துவங்குகிறேன். அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனுக்கு நீங்கள் முற்றிலும் வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு சஹாபா பெருமக்கள் அவர்களினுடைய கண்ணீர். இந்த உலகத்தில் வந்து மனித சமுதாயம் இந்த உலக வாழ்க்கையில் பல பல சந்தர்ப்பங்களில் பல பல காரணங்களுக்காக வேண்டி பல பல நிலையில் கண்ணீர் வடிப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்பமான நேரத்திலேயும் கண்ணீர், துக்கமான நேரத்திலேயும் ஒரு கண்ணீர். இப்படி மனிதர்கள் கண்ணீர் சிந்துபவர்களாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணீர் சிந்துவது வந்து மனித வாழ்க்கையினுடைய இயல்பான ஒன்று. யாராலும் கண்ணீரை நிறுத்த முடியாத அளவிற்கு எப்படியும் ஒரு நேரத்தில் கண்ணீர் சிந்துபவர்களாகவே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த கால வாழ்க்கை நினைத்து கவலை அடைந்து அதை நினைத்து கண்ணீர் வடிப்பவர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்தை நினைத்து கவலை அடைந்து கண்ணீர் வடிப்பவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் அசௌரிய காரியங்கள், உடம்பிலே ஏற்படக்கூடிய சோதனை வேதனையில் அதை சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற கண்ணீர் துளிகள் இருக்கிறது. ஆக மனிதன் விடுகின்ற, மனிதன் சிந்துகின்ற அனைத்து கண்ணீர்கள் எல்லாம் இதனுடைய நோக்கம் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக வேண்டி மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மனிதன் புரிந்தாக வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை விட்டு, மனை மக்கள் பெற்றோர் அனைத்தை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு வருகிற பொழுது அவன் விடுகின்ற ஒரு கண்ணீர், அதே போன்று பொருளாதாரத்திலே நெருக்கடி ஏற்படுகிறது, சோதனைகள் ஏற்படுகிறது, இழப்புகள் ஏற்படுகிறது, கடன் தொல்லைகள் இப்படியான பாதிக்கின்ற பொழுது மனிதன் விடுகின்ற ஒரு கண்ணீர். அதே போன்று நீண்ட நாட்களாக நம்மோடு பழகிக் கொண்டிருக்கக்கூடிய நண்பரினுடைய பிரிவினால் ஏற்படக்கூடிய கண்ணீர், இப்படி எத்தனையோ கண்ணீர், அதிகமான கண்ணீர் மனிதன் சிந்துபவனாக இருக்கிறான். அது பெண்குலத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் பேச வேண்டிய அவசியமே இல்லை, அதிகம் அதிகமாக கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் இந்த அனைத்து கண்ணீர்களும், இந்த அனைத்து கண்ணீர் துளிகளும் இந்த உலகத்தினுடைய நோக்கத்திற்காக வேண்டிய மட்டுமே தவிர இருக்கிறதை தவிர, மறுமையின் ஒன்று இருக்கிறது, ஆகிரத்து ஒன்று இருக்கிறது, கபருடைய வேதனை இருக்கிறது, அல்லாஹுடைய பிடி இருக்கிறது, நாளைக்கு நரக நெருப்பு ஒன்று காத்திருக்கிறது, இதையெல்லாம் நினைத்து மனிதன் கண்ணீர் விடுவது என்பது மிக குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மிடத்திலே விரும்புவது, எதிர்பார்ப்பது, மனித வாழ்க்கையிலே அவன் இரையச்சத்தின் அடிப்படையில் அழுகின்ற அழுகை இருக்கிறதே, அல்லாஹ் அதை மிக சந்தோஷமாக அதை வரவேற்கின்றான். இரையச்சத்தின் மூலமாக, அழுகையின் மூலமாக மனிதர்கள் சுஜூதிலே விழுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதா துத்துல அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியா, அவர்கள் அழுதவர்களாக சுஜூதிலே அவர்கள் விழுகுவார்கள் என்பதாக அல்லாஹ் 19:58 சொல்லி காட்டுகிறான் சோதர்களே. ஆக இந்த மறுமைக்காக வேண்டி, அல்லாவிற்காக வேண்டி தன்னுடைய அமலை நினைத்து, ஆகிரத்தை நினைத்து, கபருடைய வேதனை நினைத்து கண்ணீர் வடிப்பது நம்மீது ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கிறதை போன்று இருக்கிறது. ஆகவே அப்படி ஒரு கவலையும் அந்த ஒரு எண்ணமும் நம் வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில வந்து அதிகம் அதிகமாக கண்ணீர் வடித்திருக்கிறார்கள், கண்ணீர் சிந்தியிருக்கிறார்கள். எந்த நோக்கத்திற்காக வேண்டி? தன்னுடைய குடும்பம் பசியிலும் பஞ்சத்திலேயும் பட்டினியிலேயும் கிடந்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக வேண்டி என்றைக்காவது அவர்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்களா? அல்லது தாய் நகரத்திலே ஏற்படக்கூடிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த சோதனைகளை நினைத்தோ, அல்லது உஹது போர்க்களத்தில் பற்கள் சகிதாக்கப்பட்டது அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு அதற்காக வேண்டி கண்ணீர் வடித்திருக்கிறார்களா என்றால் ஒருபொழுதும் இல்லை சகோதரர்களே. இந்த உலக வாழ்க்கையை நினைத்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்ததே இல்லை. ஆனால் அவர்களினுடைய சமுதாயம், அவர்களுடைய உம்மத்தாகி நமக்காக வேண்டி அதிகம் அதிகமாக கண்ணீர் வடித்திருக்கிறார் என்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உம்மத்திலே யார் ஒருவர் கூட நரக நெருப்பிலே நுழைந்து விடக்கூடாது, அனைத்து மக்களும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற அதிகமான ஆர்வமும் ஆவலும் கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்திப்பதோடு இந்த மக்களினுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி அவர்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். யா உம்மத்தி, யா உம்மத்தி, யா உம்மத்தி, என்னுடைய சமுதாயமே, என்னுடைய சமுதாயமே, என்னுடைய உம்மத்தே என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து கண்ணீர் வடிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் கூட அதே அடிப்படையில் இருந்திருக்கிறாங்க. எண்ணற்ற சஹாபா பெருமக்கள், ஆயிரம் ஆயிரம் சஹாபா பெருமக்கள், நூற்றுக்கணக்கான அஸ்ஹாபி சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணைவாசிகள் முதல் கொண்டு அவர்கள் பசியையும் வறுமையும் கஷ்டத்தை நினைத்தோ, நாளைக்கு என்ன செய்வோம் நினைத்தோ, அல்லது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ நினைத்தோ அவர்கள் ஒருபொழுதுமே கவலை அடைந்ததில்லை, கண்ணீர் வடித்ததில்லை. அவர்கள் அனைத்தும் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி ஆகரத்தை நினைத்து, சொர்க்கத்தை ஆவல் வைத்து, அதற்காக வேண்டி அல்லாவிடத்திலே அழுதிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது சோதனைகளை. இதையெல்லாம் வைத்து நாம் பாடம் படிக்கணும். இதே போன்று ஒவ்வொரு சகாபாக்கள் எப்படி கண்ணீர் வடித்தாங்கிற ஒரு ஒன்று ரெண்டு சம்பவங்களை இந்த சுருக்கமான நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். சாபித்து கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி, பிரபல்யமான ஒரு சகாபி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான ஒரு நண்பராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருப்பாங்க. இப்படியான நிலையில் இருக்கிற பொழுது இரண்டு நாட்கள் தொழுகைக்கு அவர்கள் வரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சாபித் என்று வினவுகிறார்கள், கேட்கின்றார்கள். அப்பொழுது மாது பின் ஜபர் அலி அல்லாஹு தஆலா எழுந்திருந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் அருகில் தான் அவர் இருக்கிறார், சென்று அவரை ஏன் வரவில்லைங்கிற ஒரு காரணத்தை விசாரித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, சாபித்தினுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். சாபித்தை கண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வாது பின் ஜபர் அல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உங்களை பற்றி ஒரு முறை இல்ல, இரண்டு முறை இல்ல, பல முறை கேட்டுட்டாங்க, ஏன் நீங்கள் பள்ளிக்கு தொழுகைக்கு வருவது கிடையாது, வரலை அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சாபித்து பின் கைஸ் அவர்கள் உடனே தன்னுடைய இரண்டு கரங்களே முகத்திலே பொத்திய வண்ணமாக அப்படியே அதை விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய வசனம் சூரத்துல் ஹுஜராத்தில் 49 இரண்டாவது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் தான் என்னை இப்படி ஆக்கிவிட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன வசனம், அங்கே சொல்லப்படக்கூடிய வசனம், லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, உங்களுடைய சத்தத்தை நீங்கள் நபியினுடைய சத்தத்தை விட நீங்கள் உயர்த்த வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலிக ஜஹ்ரி பாலிக்கும் பால், உங்களில் சிலர்கள் சிலர்களிடத்திலே நீங்கள் பேசுவதை போன்று சத்தமிடுவதை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சத்தமிட வேண்டாம் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கின்றான். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய அமல்கள் அப்படியே காணாமல் போகிவிடும், உங்களுக்கே அது தெரியாது அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ்வின் தூதருக்கு மத்தியிலே மஜ்லிஸுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு அதிகம் சத்தமிடுவது அதனால் என்ன ஏற்படும், உங்களுடைய அமல்கள் பாழாகிவிடும், அது உங்களுக்கே தெரியாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். எப்பொழுதெல்லாம் பாழாகிவிடும் அமல்கள் அப்படின்னா, ஒரு மனிதன் ஷிர்க்கு வைத்தால் எல்லா அமல்களும் செய்து கொண்டு இணை வைச்சா என்ன செஞ்சிடும், அமல்கள் பாழாகிவிடும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டு சத்தமிட்டால் அவர்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கின்றான். இந்த வசனம் அவர்கள் இயல்பாகவே சாபித்துவிடும் கைஸ் அவர்கள் பெரும் குரல் உடையவர்கள், பேச்சாற்றல் உடையவர்கள், குரல் உள உடையவர்களாக இருப்பதினால் சாதாரணமாக பேசினாலே பெரிய சத்தமாக அது திகழ்ந்துவிடும். ஆக இதை நினைத்து எத்தனையோ முறை ரசூலுல்லாஹி அவர்களுக்கு முன்னால் சத்தமிட்டு பேசிவிட்டேனே, என்னுடைய செயல்பாடுகள் அமல்கள் நற்காரியங்கள் எல்லாம் அழிந்து விட்டதே, பாழாகிவிட்டதே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், மஸ்ஜிதுக்கே வராமல் வீட்டிலே தொழுது கொண்டு அங்கு கதவை தாளித்துக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். ஆக நன்றாக சிந்திக்கவன் சோதரிகளே, அந்த சஹாபி எதற்காக கவலைப்பட்டார், ஏன் அவர்கள் அவ்வளவு வேதனைப்பட்டார், கண்ணீர் வடித்தார் அப்படின்னா அமல்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஆக இந்த செய்தி இவ்வளவுதான் செய்தியா அப்படின்ட்டு அந்த முஆது பின் ஜபல் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தெரிந்து கொண்டு ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் வந்து இந்த செய்தியை எத்தி வைக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி விடுறாங்க, நீ சாபித்திடம் போய் சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, ஒரு மனிதர் இயற்கையாகவே பெரும் சத்தம் உடையவர், அவர் வந்து அவர் இயற்கையாக இருக்கக்கூடிய சத்தத்தினால் அவர்களுக்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டார், அவருக்கு இந்த சட்டம் பொருந்தாது, சாதாரணமாக இலகுவ மெதுவாக பேசக்கூடியவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்து பெரும் சத்தம் உடையவராக பேசினால்தான் இந்த சட்டம் அவருக்கு பொருந்தும், அவர்தான் குற்றம் பிடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு செய்தியை சொல்லி வைக்கிறான். அப்ப இவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய அமல்கள் எல்லாம் நாம் வந்து சக்திக்குட்பட்டு எத்தனையோ பல நாட்கள் அமல் செய்கின்றோம், நற்காரியில் ஈடுபட்டிருக்கின்றோம், வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்கின்றோம், பரலான கடமைகள், சுன்னத்தான கடமைகள், நபிலான கடமைகள், தான தர்மங்கள், இதை போன்ற எத்தனையோ நன்மைகள் நாம் அறிந்து அறியாமல் சக்திக்குட்பட்டு நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம், இந்த அமல்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறதா, அமல்கள் செய்வது முக்கிய பெரிய முக்கியமல்ல, ஆனால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அமல்கள் நம்மோடு இருக்கிறதா? நம்முடைய அமல்கள் மௌத்து வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறதா அப்படிங்கிற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சோதரிகளே. ஆகே சாபித்து கைசனுடைய சம்பவம் நமக்கு பாடமாக படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் சோதரிகளே. ஆகே நாம் வந்து அமல்களை பாதுகாக்கின்ற விஷயத்தில் எந்த அளவிற்கு நாம் கவனம் உடையவர்களாக நாம் இருக்கின்றோம், பாதுகாக்கின்றோமா அல்லது அமல்கள் செய்து கொண்டே புறம் பேசுவது, பிறரை பற்றி பேசுவது, கோல் சொல்லுதல், பித்னாக்கள், பசாதுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபட்டு பலா முசீபத்துகள் செய்து செய்து நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நற்காரியங்கள், நம்முடைய அமல்களை பிற மனிதர்களுக்கு நாம் விட்டுவிட்டு திவாலான லிஸ்ட் என்று நாளைக்கு மறுமையிலே சொல்லுகிறானோ அல்லவா, அந்த கூட்டத்திலே சேர்கிறோமா என்பதை நாம் முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். திவாலான லிஸ்ட் யார் உங்களுக்கு நான் தெரியும், எப்படிப்பட்டவர்கள், சொத்து சுகம் எல்லாமே இருக்கும், கண்மூடி முழுக்கி முன்னாலே அனைத்தையும் இழந்து விடுவோம். சொத்து சுகம் ஒன்றுக்கும் குறை இருக்காது, அனைத்து வைத்திருப்பார். ஆனால் திடீரென ஒரு சுனாமி வரும், பூகம் ஏற்படும், வெள்ளம் ஏற்படும், அனைத்தையும் அழித்து விடும். அந்த நேரத்தில் வந்து நடு ரோட்டில் பிறர் தேவையுடைய மாறி விடுவார். இதுதான் என்னது திவாலானவருக்கு அடையாளம். அதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வந்து எல்லா நற்காரியங்களிலும் ஈடுபடுவார், எல்லா நச்சையிலும் செய்வார், சொர்க்கத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டிருப்பார். அந்த அளவிற்கு அமல்கள் அவருக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு தாய் வந்து அந்த தன்னுடைய மகனை பார்த்து அந்த சொர்க்கத்திற்குரிய அமல்களை எல்லாம் சேர்த்து வைத்தவரை பார்த்து வந்து ஒரு குற்றத்தை சுமத்தாட்டுவார், புகார் கொடுப்பாங்க, என்னுடைய மகன் இவர் என்னை கவனிக்கவில்லை, எனக்கு மரியாதை செய்யவில்லை, எனக்கு உணவு தரவில்லை என்று. அதே போன்று தந்தை இவருக்கு உழைத்து வைத்து ஓடாக போய்விட்டேன், இந்த மகன் என்னை கண்ணியப்படுத்தவில்லை, முன்னர் என்னை இந்த மனிதர் என்னை அடித்தார், என்னை திட்டினார், இப்படி பலவாறாக சொல்லப்படும். அதன் முன்னிட்டு என்ன செய்யப்படும், இவரிடத்தில் இருக்கக்கூடிய நற்காரியங்கள் அமல்களை எல்லாம் பங்கு வச்சு யாரெல்லாம் குற்றம் சுமத்தாட்டினார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும், அவர்களுக்கு வழங்கப்படும், வழங்கப்பட்டு எல்லா அமல்களும் எல்லா நன்மைகளும் என்ன செய்யவிடும், தீர்ந்துவிடும், ஒரு நன்மை கூட இருக்காது. அந்த நேரத்தில் கடைசியா ஒரு மனிதர் வருவார், இவர் இந்த மாதிரி காரியம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நன்மை கொடுப்பதற்கு நன்மை இல்லாத காரணமாக யார் வந்து குற்ற சுமத்தாட்டினாரோ அவருடைய தீமையை பாவத்தை இவர் மீது சுமத்தாட்டப்படும். இவர் விபச்சாரம் செய்யாமல் இருப்பார், விபச்சாரம் செய்யக்கூடிய குற்றம் இவர்கள் மீது சுமத்தாட்டப்படும். மதுபானம் குடிக்காமல் இருப்பார், மதுபானத்தில் குற்றம் என்று சுமத்தாட்டப்படும். சொர்க்கவாசி நரகவாசியா, நரகவாசி சொர்க்கவாசியாக, இப்படியான நிலையில் இருக்கக்கூடியவர்தான் திவாலானவர். அந்த நிலையில் நாம் ஆய்விடக்கூடாது சகோதரர்களே. நம்முடைய அமல்களை பேணணுங்கிறது தான் சாபித்து கைசுடைய ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த சம்பவம் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல எண்ணற்ற சம்பவம் இருக்கிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான், 283 அந்த வசனத்தை இறக்கி வைக்கின்ற பொழுது சஹாபாக்கள் ஒரு கூட்டமே அழுதது, கண்ணீர் வடித்தது. அதற்கு பின்னால் மறு ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான், அப்பொழுது அழுகையை நிறுத்தியது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே கூறப்படுகிறது. அது எந்த வசனம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஓதி சொல்லிக் காட்டுகிறான், வானத்திலே உண்டான ஒன்றும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் சொந்தமானது. நீங்கள் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய குற்றங்களையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய குற்றங்களையும் அல்லாஹ் விசாரிப்பான் அப்படிங்கிற ஒரு வசனம். வெளிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு குற்றத்திற்கு அல்லாஹ் தண்டிப்பான், ஆனா உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய அந்த எண்ணங்களுக்கே அல்லாஹ் செய்வான், குற்றம் பிடிப்பான், விசாரணை செய்வான் அப்படிங்கிற அந்த வசனத்தை இறங்கின உடனேயே சஹாபா பெருமக்கள் ஒரு கூட்டம் அழுக ஆரம்பித்து விட்டது. அழுக ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு படை என்ன செய்ய ரசூலுல்லாஹ் திரண்டு வந்து இந்த ஆயத்திற்கு விளக்கம் கேட்டது. யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இபாதத் செய்கின்றோம், தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஹஜ் ஜகாத் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கின்றோம், ஆனால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய அந்த எண்ணங்கள் அதிகமான எண்ணங்கள் தீமையான எண்ணமாவே இருக்கிறது. இதற்கெல்லாம் குற்றம் பிடிப்பதா இருந்தால் நாங்கள் சக்தி பெற முடியாது அப்படிங்கிற வார்த்தையை அங்க முன் வச்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்லாதீர்கள், அப்படி சொல்லி பழகாதீர்கள். இதற்கு முன்னால் உண்டான சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள், அதை செவிசாய்த்தோம், வழிபட்டோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் வந்து வேதத்தை கேட்டோம், செவிசாய்த்தோம், ஆனால் அதற்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அதே போன்று நீங்கள் சொல்ல வேண்டாம், அல்லாஹ் இறக்கி வைத்த வசனத்தை அதை மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதை ஒப்புக்கொண்டோம், அதை செவிசாய்த்தோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பழகுங்கள் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் அந்த விஷயத்தை சொன்னாங்க. சொன்ன பொழுது அடுத்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். என்ன சொன்ன அல்லாஹ், அந்த மக்கள் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அந்த திருக்குர்ஆன் வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டனர். அதே போன்று அல்லாஹ்வை கொண்டும் மலக்குகளை கொண்டும் வேதங்களை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் அவர்கள் நம்பியவர்களாக இருக்கின்றனர். லா நுஃபர்ரிக்கு பைன அஹதி மின் ருஸுலிஹி, ரசூல்மார்களிடத்து விஷயத்தில் வந்து எதையும் பாகுபாடு பார்க்காமல் அனைவர்களை ஒப்புக்கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர்கள் சொல்லி சொல்கிறார்கள், வகாலு சமீனா வத்தகனா, நாங்கள் அல்லாஹுடைய வசனத்தை செவிசாய்த்தோம், வத்தகனா, இன்னும் நாங்கள் வழிபட்டோம் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு பதிலாக சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா, அவர்களுக்கு நாம் சக்திக்கு உட்பட்டே தவிர நாங்கள் சோதனை செய்ய மாட்டோம், அவர்களுக்கு சக்திக்கு உட்பட்டு மட்டுமே நாங்கள் சோதிப்போம், அதற்கு மாற்றமாக சோதிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறங்கினதுக்கு பின்னால்தான் அவங்க சஹாபா பெருமக்கள் அழுகையும் கவலையையும் அணசிவாங்க போக்குனாங்க அப்படின்னு பாக்குறோம். அந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் வந்து முழுக்க முழுக்க அல்லாஹ் கட்டுப்பட்டவர்களாக, தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக, இறையச்சத்தையும் ஹிதாயத்தையும் நேரான வழியையும் உள்ளத்திலே அவர்கள் சுமந்து கொண்டவர்களாக அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா சோதரிகளே? இதே போன்று எண்ணற்ற சம்பவங்கள், ஒன்னு ரெண்டு அல்ல, ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. நேரங்கள் சுருக்கமாக இருப்பதின் காரணமாக இன்ஷா அல்லாஹ் பிறிதொரு நேரத்தில் வந்து இதனுடைய தொடர்ச்சிகளை உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று நான் விரும்பியிருக்கிறேன். ஆகவே அல்லாஹு இல்லஷான என்ன எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில், இன்னமல் முஃமினூன் அல்ல இதா துக்கிரல்லாஹ் வஜிலத்து குலூபுஹும், அல்லாஹுடைய வசனத்தை நாம் செவிசாய்த்து விட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி விடுங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மத்தியிலே கட்டுப்படுவது, கண்ணீர் வடிப்பது, கவலை அடைவது, அழுவது, அவனிடத்திலே பொருத்தங்கள் எதிர்பார்க்கிறது, அப்படியான ஒரு சூழ்நிலை சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும். கடந்த வாழ்க்கையை நினைத்து கவலை அடைந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் சொல்லித்தர, ரப்பனா அலா துஸ்யா குலூபனா பாதிது ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப், இறைவா எனக்கு நேரான வழியை வழங்கியதற்கு பின்பு தடமாறி போய் செய்து விடாதே நாயனே அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த துவாவை அதிகமாக என்ன செய்ய ஓதிக்கொள்ள வேண்டும். சஹாபா பெருமக்களையும் நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே படிப்பினை எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜலஷான் அதற்குரிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கு மனித தந்தல்வானாக. பாரக் அல்லாஹு தரஃபோ இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீம் அலிகும் கரீம் ரப்பன் ஹலீம் ரப்பு ரவுஃபர் ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்கள், அருமை சகோதரர்களே, சமுதாயத்திற்கு தேவையான முக்கியமான ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு, அதை மட்டும் சொல்லி இந்த குத்துபாவை முடித்து விடுகிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார், அதை மாற்றுவதற்கோ அதை சொந்த அபிப்பிராயங்களை திணிப்பதற்கோ சுய விருப்பத்தை அங்கே சொல்லுவதற்கோ ஒரு மூமினான ஆணுக்கோ ஒரு மூமினான பெண்ணுக்கோ எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். ஆக அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதுதான் இஸ்லாமிய சட்டதிட்டமாக, அதுதான் மார்க்க சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டம்தான் உண்மையான சட்டம். உலகத்தினுடைய அனைத்து கோடி மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். எந்த மொழி பேசக்கூடியவராயிருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த நிறத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவர்களாயிருக்கும், அனைத்து மக்களுக்கும் எல்லா காலங்களிற்கும் பொருந்தக்கூடிய சட்டம் தான் இஸ்லாமிய சட்டம், சரியத் சட்டம். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. அந்த அளவிற்கு உண்மையான உறுதியான அந்த சட்டத்தை நாம் நம்புவது, அதை பின்பற்றுவது, அது மக்களுக்கு மத்தியிலே போய் பரப்புவது, அதிலே கடைசியில் உறுதியாக நாம் இருப்பது நம் மீது உண்மையான முஸ்லிமான் ஆண் மீது ஒரு கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையில சமீப காலத்தில் நம் இந்தியா போன்றுள்ள நம்மளது நாட்டிலே இந்திய அரசியல் சட்ட அமைப்பு நமக்காக வேண்டி சில சலுகைகளை, தனிப்பட்ட ஒரு சிவில் சட்டத்தை நமக்கு வழங்கியிருக்கிறது. அந்த சட்டத்திலே அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், அந்த சரிய சட்டத்தை அகற்றிவிட்டு அங்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்களாக துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கருத்தை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாம் அதை கடுமையான முறையில் எதிர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சரிய சட்டத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு இஸ்லாமியும் விதிக்கப்பட்ட ஒரு கடமை என்பதை புரிந்து, ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் இந்த நேரத்தில் தான் தன் விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆக இந்த நேரத்தில் தான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஈமான், நம் இஸ்லாத்தை, நம்முடைய போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சோதரிகளே. ஆக இந்திய அரசியல் சட்டம் 300 சட்டம் இருக்கிறது. அது 292 சட்டம் அது இந்துக்களுக்கு சலுகையாக கொடுக்கப்பட்ட சட்டம். அதில் 8 சட்டத்தை 4 கிறிஸ்தவர்களுக்கும் 4 இஸ்லாமியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று திருமணம், 2வது விவகாரம், 3வது வாரிசுரிமை சட்டம், 4வது வக்ஃபு சட்டம். ஆக இந்த 4 இஸ்லாமிய சரியத் அடிப்படையிலே நீங்கள் செயல்பட்டுக் கொள்ளலாம், அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செயல்படும் என்று ஆட்சி காலங்காலமாக வாழையடி வாழையாக தொடர்படியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்திலே அவர்கள் கை வைக்க பார்க்கிறார்கள். ஆக எப்படியாவது இந்த இஸ்லாமிய சரிய சட்ட துணை தெரிந்து விட வேண்டும், வேரோடு புடுங்கி எறிந்து விட வேண்டும் என்று இரவு பகல கங்கணம் கட்டி திட்டம் தீட்டிக் கொண்டு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து அதைத்தான் பின்பற்றணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கையொப்பம் விட்டு எதிர்ப்புகளை நாம் தெரியப்படுத்துவதை போன்று இந்தியா முழுமையாக பரவலாக அதை எதிர்ப்பதற்கு இப்ப துணிந்து விட்டார்கள். மக்கள் விழிப்புணர்வோ இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் ஒன்றுபட்டு என்ன செய்ய வேண்டும்? இதே போன்று எண்ணற்ற சட்டங்கள், வாங்கு சொல்வதற்கு தடை விதிக்க வேண்டும், அதே போன்று பசுவதை அதை தடை விதிக்கணும், இப்படிப்பட்ட எண்ணற்ற சட்டங்களை கொண்டு வந்து இஸ்லாமிய கண்ணியத்தை நாம் புடுங்கணும், இஸ்லாமிய உரிமைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை தடை செய்யணும் அப்படிங்கிற ரீதியில் அவங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய உரிமை பாதுகாப்பது நம்ம மார்க்கத்தின் ஒரு கடமை. ஆக உரிமைக்காக வேண்டி, நம்முடைய இஸ்லாமிய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, இஸ்லாம் சரிய சட்டத்தை நிலையாக இருப்பதற்காக வேண்டி, பொது சிவில் சட்டத்தை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செய்யணும்? நாம் கடைசி வரைக்கும் நின்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமான ஒன்றுபற்று நாம் எதிர்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. உறவு நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்கும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கும் ஒன்றுபடுகிற பொழுது அல்லாஹுனுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹ் உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை மிகைப்பதற்கு எதுவுமே இல்லை என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இது சமம், சரியத்தை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பங்கெடுத்துக் கொண்டு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய முழுமையான வெற்றியை நமக்கு தந்து, கண்ணியத்தை தந்து, உலகத்திலே மறு உலகத்திலேயும் வெற்றியாளர் கூட்டத்தை சேர்த்து அறிவானாக. பாரக்கல்லாஹ். அல்லாஹும் அய்யிதல் இஸ்லாம் அல் முஸ்லிமீன், அல்லாஹும் அய்யிதல் இஸ்லாம் அல் முஸ்லிமீன், அல்லாஹும் அய்யிதல் ஈமான் அல் முஃமினீன், அல்லாஹும் அய்யிதல் ஈமான் அல் முஃமினீன், அல்லாஹும் அஹ்ஃபல்னா ஜமீல் முஃமினீன் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் வல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் برحمتك يا رحمة الراحمين والحمد لله رب العالمين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لذكر الله تعالى على أزواجكم وأموالكم.